நான் ஒரு சிறிய நகரத்தில் இருக்கிறேன்.
I am in a small town.
நான் ஒரு பேக்கரி கண்டுபிடிக்க வேண்டும்.
I want to find a bakery.
அந்த பேக்கரியில் எங்கு உள்ளது?
Where is the bakery?
நான் ஒரு ஆண் கேள்கிறேன்.
I ask a man.
மன்னிக்கவும், பேக்கரி எங்கு உள்ளது?
Excuse me, where is the bakery?
ஆண் புன்னகிக்கிறார்.
The man smiles.
அவன் சொல்கிறான், இது அருகில் உள்ளது.
He says, it is near.
நான் பேக்கரிக்கு செல்கிறேன்.
I walk to the bakery.
இது ஒரு நல்ல இடம்.
It is a nice place.
நான் அப்படிக்கு மணம் வீசுகிறேன்.
I smell bread.
அது புதியதாக உள்ளது.
It is fresh.
நான் சில குக்கீகள் வேண்டும்.
I want some cookies.
அந்த பேக்கர் மகிழ்ச்சியாக உள்ளான்.
The baker is happy.
நான் பிஸ்கட் வாங்குகிறேன்.
I buy cookies.
நான் பெமர்மை நன்றி கூறுகிறேன்.
I thank the baker.
நான் வீடு ஹர்ஜானமாக செல்கிறேன்.
I go home happy.
மையமி, ஒரு நாய் காணாமல் போனது.
In Miami, a dog went missing.
நாய் விடியல் மகேஷ்.
The dog's name was Max.
Max ஒரு சிறிய பழுப்பு நாய்.
Max was a small brown dog.
அவர் உரிமையாளர் லூசி அவரை மிகவும் காதலித்தார்.
His owner, Lucy, loved him very much.
ஒரு நாள், லூசி மேக்ஸை பூங்காவிற்கு எடுத்துரைத்தாள்.
One day, Lucy took Max to the park.
மேக் பல மற்ற நாய்களை பூங்காவில் பார்த்தான்.
Max saw many other dogs at the park.
அவர் அவர்களுடன் விளையாடி ஓடினார்.
He played and ran with them.
லூசி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள்.
Lucy was very happy.
திடீரென மேக்ஸ் ஓடிவிட்டான்.
Suddenly, Max ran away.
லூசியால் அவரது பெயரை கத்தினார்.
Lucy called his name loudly.
பூங்காவின் சுற்றுவட்டத்தில் உள்ள மக்கள் அவளை பார்த்தனர்.
People around the park looked at her.
மாம்ஸ் வந்துவிட்டான் சில நேரத்திற்கு பிறகு.
Max came back after some time.
லூசி மேக்ஸை தீவிரமாக அவிழ்த்தாள்.
Lucy hugged Max tightly.
அவர் மிகவும் உணர்வுபூர்வமாக இருந்தார்.
She was very relieved.
மியாமீரல் சந்தோஷமாக முடிந்தது.
The Miami mystery ended happily.
ஒரு நண்பர்களின் குழு மேடை தொகுப்புக்காக பயிற்சியடைய முடிவு செய்தது.
A group of friends decided to train for a marathon.
அவர்கள் உடல்நலம் மற்றும் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினார்கள்.
They wanted to stay fit and healthy.
ஒவ்வொரு காலையும் அவர்கள் பூங்காவில் சந்தித்தனர்.
Every morning they met at the park.
அவர்கள் சில ஜம்பிங் ஜாக்ஸுடன் உடல் உஷ்ணம் செய்தனர்.
They warmed up with some jumping jacks.
அதற்கு பிறகு அவர்கள் ஓடத் தொடங்கினார்கள்.
After that, they started running.
மிடுப்பவர் வரிசை.
The friends ran together toward the finish line.
அவர்கள் ஓட்டத்தின் போதும் ஒன்றை மற்றொன்றை ஊக்குவித்தார்கள்.
They encouraged each other during the run.
எப்படி போட்டி கடந்து சென்றால் அவர்கள் பலமாக உண்மையிருக்கிறார்கள்.
As the race went on, they felt stronger.
ஆகவே அவர்கள் முடிவுச் சீதலை கடந்து கொண்டாடினர்.
Finally, they crossed the finish line and celebrated.
அவர்கள் தங்கள் சாதனையில் அடிமையாக இருந்தனர்.
They were proud of their achievement together.
ஒரு சிறிய நகரத்தில், சாரா மற்றும் ஜேம்ஸ் என்ற இரண்டு குழந்தைகள் ஒன்றும் ஆனந்தமாக விளையாடினர்.
In a small town, two children named Sarah and James played together every day.
அவர்கள் அருகிலுள்ள காட்டில் பயணங்களை அனுபவித்தனர். அது அதிசயங்களில் நிரம்பிய ஒரு இடம்.
They enjoyed adventures in the nearby forest, a place full of wonders.
காலம் கடந்த பின்பு அவர்களது நட்பு வளர்ந்தது. வளர்ந்து வருவதில் ஏற்படும் சவால்களை மறந்து.
As years went by, their friendship deepened despite the challenges of growing up.
அவர்கள் இரகசியங்களை, சிரிப்புகளை மற்றும் கனவுகளை பகிர்ந்து கொண்டனர். இது அவர்கள் இடையே மேலும் நட்பு ஏற்படுத்தியது.
They shared secrets, laughter, and dreams, which bonded them even more.
ஆனால் அவர்கள் உயர்நிலை பள்ளியில் நுழைந்தபோது புதிய நண்பர்கள் உருவாகத் தொடங்கிவிட்டனர்.
However, as they entered high school, new friends started to emerge.
இந்த மாற்றம் சிராகுக்கு செய்து அவளுக்கு சில நேரங்களில் வெறுமனே இருக்க வைத்தது. இது அவளுக்கு தேர்ந்திருக்கச் செய்தது.
This change made Sarah feel left out at times, which saddened her.
ஜேம்ஸ் இருப்பினும் ஆதரவு அளித்து அவளுக்கு அவர்களின் வலிமையான உறவை அடிக்கடி நினைவூட்டினான்.
James, however, was supportive and often reminded her of their strong bond.
இறுதியில் அவர்கள் பட்டம் பெற்றனர் மற்றும் பல்வேறு கல்லூரிகளில் சென்றனர். ஆனால் அவர்களின் நட்பு மூலமாக பொறுமையாக அமைந்திருக்கும்.
Eventually, they graduated and went to different colleges, but their friendship remained strong.
சிறிய கிராமத்தில் மலைகளுக்குள் இருப்பது மொழி தினசரி வாழ்க்கையின் அடிக்கட்டு.
In a small village nestled among the mountains, language wove the tapestry of daily life.
ஒவ்வொரு வார்த்தையும் வரலாற்றின் இடையே எடுத்திருந்தது, அதை ஏற்கனவே சென்றேறிய முன்பெண்களின் கதை அசையும் தரவுகள்.
Each word carried the weight of history, echoing the stories of ancestors long gone.
பிள்ளைகள் இந்த பாரம்பரியங்களை உயிரில் வைத்திருப்பதற்கு முக்கிய பங்கு வகித்தனர், சந்ததியினால் அவற்றை பரிமாற்றிக் கொடுத்தனர்.
Children played a significant role in keeping these traditions alive, translating them through generations.
இது அவர்கள் பேசும் வார்த்தைகள் மட்டுமல்ல, ஆனால் அவர்களின் அடையாளத்தை வடிவமைக்கும் நியூன்ஸ்கள் மற்றும் இன்ஃப்ளெக்ஷன்கள்.
It was not merely the words they spoke, but the nuances and inflections that shaped their identity.
மொழி ஒரு உயிருள்ள அடிப்படையாக இருந்தது, தெளிவாகவும், அதன் மொழிபெயர்ப்புக்கு தேவைகளுக்கு மாறிகள் ஆகவும்.
Language was a living entity, constantly evolving and adapting to the needs of its speakers.
ஒவ்வொரு தலைமுறையிலும் புதிய வார்த்தைகள் தோன்றி, அவர்களின் சமூகத்தின் மொழி அடிப்படை புதுப்பிக்க எடுக்கிறது.
With every generation, new words emerged, enriching the lexicon of their community.
இந்த வார்த்தைகள் ஒரு தொடர்பு உபகரணங்கள் அல்ல, அவை அடையாளம் மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளமாக இருந்தன.
These words were not just communication tools, they were markers of identity and heritage.
யானாவின் ஓசைகளின் நடுவே ஒவ்வொரு எழுத்தின் முக்கியத்துவம் இளம் மக்களின் இதயங்களில் ஆழமாக ஒலிக்கிறோ.
Amidst the whispers of the elders, the significance of every syllable resonated deeply in the hearts of the youth.
அறிக்கையிலிருந்து மொழி, சடங்கு சென்ற ஊடகம் மற்றும் எதிர்காலத்திற்கு பாலமாக இருந்தது.
Thus, language was both a vessel of tradition and a bridge to the future, connecting the past with the present.
ஒரு காலகட்டத்தில், வேகமாக மின் தொழில்நுட்ப முன்னேற்றம் அதிகரிக்கும் போது, செயற்கை அறிவின் நெறி மற்றும் ஒழுக்கம் முக்கிய கவலையாக உள்ளது.
In an era characterized by rapid technological advancement, the ethical implications of artificial intelligence have emerged as a pivotal concern.
இயந்திரங்கள் மேலும் தன்னாட்சி அடைகின்ற போது, பொறுப்புகளையும் முடிவெடுக்கும் கொண்டவர்களை பற்றிய கேள்விகள் எழுகிறன.
As machines become increasingly autonomous, questions regarding accountability and decision-making arise.
யார் பொறுப்பானவர் என்றால் அல்கோரிதங்கள் முடிவுகளை கட்டுப்படுத்தும் போது அது மனிதர்களின் வாழ்க்கையை ஆழமாக பாதிக்குமா?
Who is responsible when algorithms dictate outcomes that profoundly affect human lives?
இந்த முறைமைகளில் முன்னேற்றத்தை தவிர்க்கும் சூழ்நிலையை நுணுக்கமான ஆய்வு அவசியமாக்குகிறது.
The potential for bias within these systems necessitates a rigorous examination of their frameworks.
குருதிப்படி, ஈதி சார்ந்த செயற்கை நுண்ணறிவு பல்வேறு துறைகளில் கூட்டாகச் செயல்பாட்டை கோருகிறது, அது உயரியவர், பொறியியலாளர்கள் மற்றும் சமூக தினவழியோர் ஆகியவற்றின் பார்வைகளை உள்ளடக்குகிறது.
Thus, ethical AI requires collaboration across various disciplines, incorporating perspectives from ethicists, engineers, and sociologists alike.
இவ்வாறு சிக்கல்களை நீங்கள் பிணைத்தால், அது சமுதாயத்திற்கு ஆபத்தான விளைவுகளை உண்டாக்கலாம்.
Failure to address such complexities may result in dangerous repercussions for society.
எங்கு நாங்கள் இந்த சிக்கலான நிலப்பரப்பை கீழே நாவிகேட் செய்கிறோம், அங்கு எங்கள் ஒழுமாற்ற அமைப்புகளை வழி நடத்துவதில் சுயமாக மாறுகிறது.
As we navigate this intricate landscape, vigilance becomes paramount in guiding our ethical frameworks.
முடிவில், SIRIN எதிர்காலம் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை களஞ்சிய அன்றாடமான செயலாக்கத்தின் மூலம் இணைக்கிறது.
In conclusion, the future of AI hinges on our capacity to merge technological progress with ethical responsibility.